إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد வளமையாக இந்த ரமலானில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பெண்கள் பயான் நடைபெற்று வந்தது. இது ரமலானுடைய கடைசி நாட்களில் நாங்கள் இருக்கிறதுனால இந்த ஞாயிற்றுக்கிழமை பெண்கள் பயான் நடைபெறாது. அடுத்ததாக ஜகாத்துல் ஃபித்ர் அப்படின்ற ஒரு கடமை ஒன்று எங்களுக்கு இருக்குது. இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் இது ஏன் கடமையாக்கப்பட்டிருக்குதுன்னு சொல்லி சொன்னால், நோன்புகளிலே உள்ள சில சில கோளாறுகள் சிக்கல்கள் இருக்குமாக இருந்தால் அதனை நிவர்த்தி செய்வதற்காக இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஏழைகளுக்கு உணவாக அது அமையணுங்கிறதுக்காக வேண்டியும் அது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இது சம்பந்தமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் சஹீஹுல் புகாரி என்ற கிரந்தத்தில் 1503 இலக்கத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஃபரல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத் அல் ஃபித்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக ஆக்கினார். சாஅன் மின் தம்ரின் அவ் சாஅன் மின் ஷஈரின். ஒன்று ஈத்தம்பலத்திலே ஒரு சா அல்லது கோதுமையிலே ஒரு சா, ஏனைய அறிவிப்புகளில் சாஅன் மின் தாமின். நாங்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய ஏதாவது உணவுப் பொருட்களில் இருந்து ஒரு சா இதனை கொடுக்கும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை கடமையாக ஆக்கினார். இது யார் யார் மீது கடமைன்னு சொல்லி சொன்னால், அலல் அப்தி அடிமை மீதும் கடமை, வல்ஹுர் சுதந்திரவாதி மீதும், வஸ்ஸகர் ஆண் மீதும் கடமை, வல் உன்சா பெண் மீதும் கடமை, வஸ்ஸகீர் சிறியவர் மீதும் கடமை, வல் கபீர் பெரியவர் மீதும் கடமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதனை ஆக்கினார். வ அமர பிஹா கபல அன் கபல ஹுரூஜி நாஸ் இல சலாத். அதே போல இந்த ஜகாத்துல் ஃபித்ரை பொறுத்தவரையில் மக்கள் தொழுகைக்காக மைதானத்திற்கு புறப்பட்டு செல்வதற்கு முன்னர் அதனை ஒப்படைக்க வேண்டும் என்றும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் காணப்படுது. இப்போ இந்த ஹதீஸில் யார் யார் மீது கடமைன்ற விடயம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவள் அடிமையாக இருந்தாலும் சரி, சுதந்திரவாதியாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, சிறியவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கட்டாய கடமை. அப்போ அதை நாங்கள் எதை கொடுக்கறது, நாங்கள் உணவாக உட்கொள்ளக்கூடிய அந்த உணவுகள், எங்களுடைய உணவுகளை பொறுத்தவரையில் கோதுமை, அதே போல் அரிசி போன்ற இந்த மாதிரியான இதுகளை வந்து நாங்கள் ஜகாத்துல் ஃபித்ராக கொடுக்கணும். அப்போ இது கொடுக்கப்படக்கூடிய நேரம் மக்கள் தொழுகைக்காக புறப்படுவதற்கு முன்னர் அப்படின்ற ஒரு விஷயத்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அவை தான் நாங்கள் கவனிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் எங்களுக்கு நல்ல ஒரு காலம் ஒன்று இருக்குது. பெருநாள் தொழுகைக்கு மக்கள் எல்லாம் வெளியாகிறதுக்கு முன்னுக்கு நாங்கள் இதை வந்து இந்த ஜகாத்துல் ஃபித்ர கொண்டு வந்து ஒப்படைச்சிருவோம். அடுத்து இதனுடைய அளவை பொறுத்த வரையில் ஒரு சா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ஒரு சாங்கிற இந்த அளவை பொறுத்தவரையில் எங்களுடைய அந்த நிறுவை கணக்கில் 2.5 கிலோ வந்து வரும். அப்போ எந்த ஒரு உணவை நாங்கள் கொடுக்கறதாக இருந்தாலும் 2.5 கிலோ என்ற அடிப்படையில் ஒரு ஆளுக்கு இந்த ஜகாத்துல் ஃபித்ர் கொடுக்கப்படணும். அடுத்ததாக ஞாயிறு பின்னேரம் திங்கள் இரவு பிறை பார்க்க வேண்டியிருக்கும். ஷவ்வால் மாதத்திற்கான தலைப்பிறை இருக்குதாங்கிறத வந்து நாங்கள் ஞாயிறு மாலை மகரிபு நேரம் வந்து பார்க்க வேண்டி இருக்குது. அப்போ இந்த பிறைக்கு பொறுப்பான சகோதரர்கள் நல்ல ஒரே கவனம் எடுக்கணும். அவங்க மட்டும் இல்லை, ஏனைய சகோதரர்களும் இதில் கவனம் செலுத்தி அந்த உரிய நேரத்துக்கு பிறை பார்க்கறதுக்குரிய அந்த முயற்சிகளை செய்யணும். சில நேரங்களில் பொறுப்பாயிக்கிறவங்களுக்கு தெரியாமல் இருக்கும். எதேச்சியாக பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு அது தென்படக்கூடியதாக இருக்கும். திடீரென்று ஒரு நிமிஷம் அல்லது 2 நிமிஷம் தோன்றி மறையக்கூடியதாக அது இருக்கும். அது முடிஞ்ச வரைக்கும் இந்த பிறை பார்க்குற விஷயத்தில் சகோதரர்கள் கவனத்தோடு செயல்படுங்க. பிறை பற்றிய பார்த்ததான தகவல் இருந்தால் நீங்கள் ஜமாஅத்துக்கு அதை பற்றிய தகவலை அறிவிச்சிருங்க. அடுத்ததாக பெருநாள் தொழுகை இன்ஷா அல்லாஹ் சரியாக 6:35 பெருநாள் தொழுகை நடக்கும். உரிய நேரத்துக்கு சகோதரர்கள் அதே போல் சகோதரிகள் மைதானத்துக்கு வந்து சேர்ந்துருங்க. அதிகமானவங்க சுணங்கி வாரத்தை நாங்கள் பார்க்குறோம், அதே போல் எழும்பி தொழுகிறதை நாங்கள் பார்க்குறோம். இப்போ வருஷத்தில் ஒருக்காவோ 2 தடவையோ கிடைக்கக்கூடிய ஒரு அதாவது சிறப்பான ஒரு தொழுகை. அப்போ இதை நாங்கள் உரிய நேரத்தில் திட்டமிட்டு நாங்கள் எழும்பி அதுக்காக தயாராகி நாங்கள் இந்த பெருநாள் தொழுகைக்கு உரிய நேரத்தில் வந்து மைதானத்தில் வந்து கூடுகிறோம். அடுத்ததாக தொழுகைக்கு வரும் முன் ஈத்தம்பழங்களில் இருந்து நாங்கள் ஒற்றைப்படையாக சாப்பிட்டுட்டு வர்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஒரு சுன்னாவாக இருக்குது. இப்போ நாங்கள் மைதானத்துக்கு வாரத்துக்கு முன்னுக்கு ஈத்தம்பழம் 1 அல்லது 3 அல்லது 5 இல்லை அதுக்கு மேலே எவ்வளோ ஒரு ஆள் விரும்புகிறாரோ அவர் அதுக்கு மேலே சாப்பிடலாம். ஆனால் சாப்பிடக்கூடியது ஒற்றைப்படையாக இருக்கும். அப்போ இதை வந்து சகோதரர்கள் கவனத்தில் கொள்ளுங்க. இது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய ஒரு சுன்னா. அடுத்தது தொழுகைக்கு வரக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒரு தொழுகைக்குரிய முசல்லா அல்லது விரிப்புகள் பாய்கள் இருந்தால் எடுத்துட்டு வந்துடுங்க. அதை விரித்து தொழுகிறதுக்கு லேசாக இருக்கும். என்னால் அங்கே பல நாய்கள் அது இதுகள்லாம் புழங்கக்கூடிய இடம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் இந்த மாதிரியான விருப்புகளில் தொழுகிறது தான் பொருத்தமானது. கொஞ்சம் வீடுகளில் இருந்தால் அதை கட்டாயம் கொண்டு வந்துடுங்க. அடுத்தது மைதானத்துக்கு நாங்கள் வந்ததுக்கு பிறகு தொழுகை ஆரம்பமாகுவதற்கு முன்னர் மைதானத்தில் கூடியிருந்து தக்பீர் நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். வந்து நாங்கள் சும்மா அங்கே இங்கே பார்த்துக்கிட்டு இருக்காம, அதே நேரத்தில் வேற சகோதரர்களோட கதைச்சிக்கிட்டு இருக்காம, அதாவது தக்பீர்கள் எங்களுடைய வாயில் சொல்லப்பட்டுட்டு இருக்கும். அந்த தக்பீர் கொஞ்சம் சத்தமாக இருக்கும். ரொம்ப ஓவராக சத்தம் போகணும்னு அவசியம் கிடையாது. ஆண்கள் சொல்லக்கூடிய தக்பீரை கேட்டு பெண்கள் தக்பீர் அவங்க பின்தொடர்ந்து சொல்லக்கூடிய அமைப்பில் அந்த தக்பீர் வந்து கொஞ்சம் சத்தமாக இருக்கும். அப்போ வந்து கூடுதலானவங்க கழிச்சிட்டு இருக்கிறாங்க, அதை தவித்து கொண்டு அந்த மைதானத்தில் நாங்கள் கூடியிருந்து அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்று சொல்லி வெறுமனே தக்பீர், வேற அந்த அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் வலில்லாஹில் ஹம்த் இந்த நடைமுறை இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு காட்டி தரையில். அப்போ வெறுமனே அந்த மைதானத்தில் கூடி நாங்கள் அல்லாஹு அக்பர்னு திரும்ப திரும்ப அந்த தக்பீர் முழக்கத்தை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ இதிலையும் சகோதர சகோதரிகள் கவனமாக செயல்படுங்க. அடுத்ததாக மைதானத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பொறுத்தவரையில் குறிப்பாக பெண்களுடைய பகுதிகளில் பல பிரச்சனைகள் அங்கே நடக்குது. ஒன்றும் பெண்கள் அவங்க சரியாக அந்த மைதானத்தில் அந்த சஃப்புக்குரிய அமைப்பில் வந்து அவங்க கூடுறது இல்லை. கூடுதலாக பாதை பக்கங்களில் இருக்கிறாங்க, ரோட்டோரங்களில் இருக்கிறாங்க. அப்போ அதுக்குரிய அந்த மைதானத்தை பராமரிக்கக்கூடிய சகோதரர்கள் ரோட்டையும் அதே போல் அந்த மைதானத்தையும் பிரித்து கொஞ்சம் கயிறுகளை கட்டி விட்டுருங்க. அப்போ அவங்க அந்த கயிறுக்கு அப்பால் ரோட்டில் நிற்கிறத தவித்து கொள்வாங்க. அதே போல் அந்த பெண்கள் அந்த மைதானத்தில் நிற்கக்கூடிய சந்தர்ப்பங்களில் கண்களை திறந்து கொண்டு கொஞ்சம் அலட்சிய போக்கில் நிற்கிறாங்க, அதையும் அவங்க தவித்து கொள்ளணும். அதே போல் சஃப்புகள் அவங்க சீரில்லாமல் இருப்பாங்க, அந்த விஷயமும் அங்கே உணர்த்தப்பட்டு பெண்களுக்கு ஆண்கள் கொஞ்சம் உட்கூட்டியே சொல்லுவீங்க, இந்த மாதிரியான சில வேலைகளை நீங்கள் செய்யாதீங்கன்னு சொல்லி அவங்கள சொல்லி கூட்டிகிட்டு வாங்க. அப்போ லேசாக இருக்கும். அப்போ அங்கே எவ்வளவுதான் சொன்னாலும் அது அவங்களுக்கு சரியாக வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தாலே வந்து சரியாக நடக்க மாட்டேங்குது. அப்போ ஆண்கள் ஒவ்வொரு சகோதரர்களும் சரியாக பெண்களுக்கு இந்த விஷயங்களை உணர்த்தி கூட்டி வந்தீங்கன்னா அவங்க அதுக்கேற்ற மாதிரி இருந்து கொள்வாங்க. சிலவங்க விருப்புகளை கொண்டு வந்துட்டு இதில் நம்மளை சகோதரிக்கணும், அந்த சகோதரிக்கணும், நம்மளை அம்மாய்க்கணும், பெரியம்மாய்க்கணும், சின்னம்மாய்க்கணுன்றெல்லாம் அங்கே வந்து சொந்தங்களை வச்சுட்டிக்கிறதுக்கு பார்ப்பாங்க. அது பொருத்தமில்லை. ஒரு விருப்பு ஒரு பாயை கொண்டு வந்தால் அதில் பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகளை வச்சுக்கொள்ள வேண்டியதுதான். அங்கே இடத்த வச்சுட்டு அவங்க வரங்காட்டிலையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதெல்லாம் நடைமுறை இல்லை. ஒவ்வொருத்தரும் இந்த பாய்கள் இந்த விரிப்புகளை கொண்டு வந்தால் அதே லேசாக இருக்கும். அடுத்தது இந்த பெருநாள் தினத்தில் கவனிக்க வேண்டிய விஷயங்களை பொறுத்தவரையில் பிள்ளைகளுக்கு அதாவது வெடி பொருட்கள் இதுகளை வாங்கி கொடுக்கறத நாங்கள் தவித்துக்கொள்ளோம். ஏன்னா இது வந்து வீண் விரயத்தில் அடங்கக்கூடியது. அவங்களுக்கு வேண்டிய அளவு சாப்பிட குடிக்க நாங்கள் ஏதாவது பணங்களை கொடுக்கலாம், அதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. ஆனால் இந்த வெடிப்பொருட்கள், பட்டாசுகள் கொளுத்துறது, இதெல்லாம் வந்து இந்த அந்நிய கலாச்சாரத்தில் நின்றும் உள்ள சில விஷயங்கள். அப்போ இதை வந்து நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு நாங்கள் இதை சொல்லி வைக்கணும். அவங்க இதை அதாவது வாங்கி பயன்படுத்துகிற மாதிரி, வெடிகள் போடுற மாதிரி நாங்கள் பணங்களை கொடுக்கவும் கூடாது, அதுக்குரிய எந்த ஒரு உதவியும் நாங்கள் செய்யக்கூடாது, அதை தவித்துக்கொள்வோம். அதே போல் ஜமாத்தில் அந்த விளையாட்டு ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க, அதாவது பொதுவாக. இப்போ இந்த விளையாட்டு ஏற்பாடுகளை பொறுத்தவரையில் இந்த போட்டிகள் மெச் விளையாடக்கூடியவங்க ஜமாத்தை விட்டு வெளியே போனவங்களுடைய அனுசரணையில் விளையாடுறத தவித்துக்கொள்வோம். அது ஒரு கண்ணியமான ஒரு ரோஷமுள்ள ஒரு முஸ்லீமுக்கு அது எந்த வகையிலும் பொருந்தாது. வெட்கமில்லாத ரோஷமில்லாத ஒரு ஆள் எப்படியும் செஞ்சிட்டு போவார். ஆனால் ஒரு கண்ணியமான ஒரு ரோஷமான ஒரு முஸ்லீம் ஒரு ஜமாத்தை விட்டு வெளியேறிய எங்களை வழிகேடுன்னு சொல்லி போட்டு அவங்க வேற ஒரு பக்கத்தில் போய் இருக்கிறாங்க, அப்படியானவங்களோட அந்த விஷயத்தில் அவங்களோட ஒரு அனுசரணையில் அவங்களோட உதவியில் நாங்கள் விளையாடி வெண்டு அவங்க தரக்கூடிய அந்த பணங்களை வாங்குறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு அவமானமான ஒரு வேலை, ஒரு முஸ்லீமுக்கு கண்ணியம் இல்லாத ஒரு வேலை. அப்போ இதை வந்து நாங்கள் தவித்துக்கொள்ளணும். முடியுமாக இருந்தால் எங்களோட சகோதரர்களை வச்சு நாங்கள் அதை செய்யலாம். அப்படி இல்லாட்டி நாங்கள் கட்டாயம் வச்சு விளையாடணுன்ற அவசியம் கிடையாது. சாதாரணமாக நாங்கள் விளையாடுற மாதிரி விளையாடி கொள்ளலாம். இதுகளையும் சகோதரர்கள் கவனமாக செயல்படுங்க இந்த விஷயத்திலே. அடுத்தது சென்ற வாரம் நாங்கள் ஒரு நாலு பேரோட பேர்களை சொல்லியிருந்தோம். அவங்க ஜமாத்தோட எந்த விதமான தொடர்புகளும் இல்லை அப்படின்னு சொல்லி, அப்போ அவங்க யாரும் வந்து திரும்ப எங்களை வந்து சந்திக்க இல்லை. ஒன்றும் புரணியை சேர்ந்த ஜியாவுல், அதே போல் ஹஸ்பூன், ஹிஜாஸ், அதே போல் ரிஷாத் சொல்லி, அதாவது முகத்துவாரத்தைச் சேர்ந்த ரிஷாத், இவங்க யாருமே வந்து சந்திக்க இல்லை. அவங்க இப்போதைக்கு ஜமாத்துடைய கட்டுப்பாட்டில் இல்லைன்ற ஒரு முடிவுக்கு தான் நாங்கள் வர வேண்டி இருக்குது. அவங்க எப்பயாவது சரி எங்களோட தொடர்பை ஏற்படுத்தி நாங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தங்களை சரியாக அவங்க நிறைவேற்றினால் இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அவங்க ஜமாத்தோடு இணைந்து செயல்படலாம். அடுத்ததாக எங்களோட துவா புத்தகம் வெளியாக இருக்குது. நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த துவா புத்தகத்தினுடைய புதிய பதிப்பு வெளியிடப்பட்டிருக்குது. அவை ஏற்கனவே உள்ள பதிப்புகளில் உள்ள சில பிழைகள், லைஃபான துவாக்கள், லைஃபான ஹதீஸ்கள் எல்லாம் நீக்கப்பட்டு புதிய பதிப்பு வெளியாக்கப்பட்டிருக்குது. அது வந்து சகோதரர் யசீத் அவங்களோட கையில் இருக்கும். அதனுடைய குறைந்தபட்ச விலை 350 ரூபாய். அவர் விரும்பினவங்க கூடிய தொகைகளை கொடுத்தும் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துவா புத்தகங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. காலை துவாக்கள் நிறைய பேருக்கு பாடம் இல்லை, பார்த்து அவங்க அதை ஓதிக்கொள்ளலாம். மாலை துவாக்கள், தூங்கும்போது உள்ள நிறைய துவாக்கள் இருக்குது. ஒரு சிலவங்களுக்கு தொழுகை துவாக்கள் கூட சரியாக பாடம் இல்லாத இதெல்லாம் இருக்குது. அப்போ இதை நாங்கள் கையில் எடுத்து அதுகளை பார்த்து அடிக்கடி பாடமாக்கி கொள்ள நேரம் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தில் புத்தகம் இல்லாமலே அந்த துவாக்களை அதாவது மனப்பாடமாக ஓதக்கூடிய அந்த தன்மைகள் அவங்கள வந்துடும். அப்போ கட்டாயம் இந்த துவா புத்தகங்கள் விஷயத்தில் சகோதரர் கவனம் செலுத்துங்க. அப்போ இப்போ வந்து சகோதரர் யசீதில் நீங்கள் வந்து அந்த குறிப்பிட்ட தொகை அல்லது அதுக்கு மேலே அதிகமாக நீங்கள் விரும்பக்கூடிய தொகைகளை கொடுத்து அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த சொன்ன அறிவிப்புகளை மறந்துடாதீங்க. இறுதியாக வந்து ஜகாத் கடமையான சகோதரர்கள், அதாவது யாரிடத்துல வந்து 85 கிராம் அளவு தங்க ஆபரணங்கள், தங்கங்கள் இருக்குதோ அவங்களுக்கு அந்த ஆபரணங்கள் இருந்து ஒரு வருடம் பூர்த்தி ஆகிட்டுன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு ஜகாத்து கடமை. அல்லது அதற்கு நிகரான பணத்தொகை அவங்களுடைய கையில் இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்குமாக இருந்தால் அவங்களுக்கு ஜகாத் கடமை. அவங்க அதை சரியாக கணக்கிட்டு எவ்வளவு அவங்களுடைய அந்த பொருள்களுடைய பெறுமதி, பணத்தினுடைய பெறுமதிங்கிறத பார்த்து 2.5% வந்து அவங்க அந்த ஜகாத்தை ஒப்படைச்சிருவாங்க. அப்போ அந்த ஜகாத்துகள் ஏழைகளுக்கு பங்கிடப்பட்டு இருக்குது. அப்போ யார் யாருக்கு கடமையாக இருக்குதோ அவங்க அதை கட்டாயம் செஞ்சிருங்க. ஏன்னா ஜகாத்து யார் கொடுக்கையிலேயோ அவங்க மறுமையை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போல் எவர்கள் ஜகாத்து கொடுக்காமல் முஷ்ரிக்குகளாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அல்லது அவர்களுக்கு வயல் என்ற நரகம் கிடைக்கட்டும் அப்படின்னெல்லாம் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கடுமையான எச்சரிக்கைகளை இந்த ஜகாத்து கொடுக்காதவங்களோட விஷயத்தில் சொல்கிறேன். அப்போ இதில் ஒவ்வொருத்தரும் பார்த்து உங்களுடைய அந்த பணங்கள், நகைகள் அது ரெண்டும் சேர்ந்து அந்த ஜகாத்தினுடைய எல்லை அடைந்திருக்குமாக இருந்தால் நீங்கள் அதை அவசரமாக ஜமாத்தில் ஒப்படைச்சிருங்க. சுபஹானல்லாஹ். அடுத்தது வாகனத்தில் வரக்கூடிய சகோதரர்கள், அங்கன அதாவது பெருநாள் தினத்தில் மைதானத்துக்கு அருகாமையில் வாகனங்களை பார்க் பண்ணுறது தவித்து கொள்ளுங்க. தாராளமாக இங்கே இடம் இருக்குது, நீங்கள் வந்து உங்களோட வாகனங்களை இங்கே பார்க் பண்ணிவிட்டு அங்கே ஒரு சின்ன தூரம் தானே நடந்து போயிடலாம். அடுத்தது ஒரு சகோதரர் ஞாபகப்படுத்துகிறாங்க, பெருநாள் தினத்தில் வந்து நாங்கள் எந்த பாதையால் வாரமோ அதே பாதையால் திரும்பி செல்ல இயலாது. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நடைமுறை என்னன்னு சொல்லி சொன்னால், பெருநாள் தினத்தில் அவங்க ஒரு வழியால் வருவாங்க, வேறு ஒரு வழியால் திரும்பிட்டு போவாங்க அப்படின்னு இருக்கிறது. அது சஹிஹான ஹதீஸ். அது முடியுமாக அமல் செய்யக்கூடியது, அமல் செய்வதற்கு யாருக்கு சாத்தியமாக இருக்குதோ அவங்க கட்டாயம் அந்த அமல்களை செஞ்சு கொள்ளணும். சிலவங்களுக்கு சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம், அவங்களுக்கு போகிறதுக்கு வாரத்துக்கு ஒரே வழி தான் இருக்கலாம், இனி அவங்க அதை நடைமுறைப்படுத்த இயலாது. அப்போ இவங்களுக்கு அது சாத்தியமாக இருக்குதோ அவங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த சுன்னாவையும் இவங்களோட நடைமுறையில் கொண்டு வாங்க. سبحان الله بحمده سبحانك اللهم بحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك.